விழுமனும் கூடத்தில் ஊக்கமரும் தரணியில் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்ந்து தேடைப்படுத்தி அருகன் பாச கள்ளவினை பசுபோது கவலமிட கடித்து தருணியில் வெள்ளமரம் சுத்தி வெள்ளத்தில் நினைந்து ஒரு வினைகள் தீர்க்கும். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தில் ஈசன் அடியார் குருமையினை எல்லா உயிரும் தோல்வெடுத்து தேசம் எதிர்த்து கொண்டு தகவலும் பணித்த திருவாளும் வாசமலர் மண்கிழல் மனந்தவர்ந்து குழந்தையினார்
திருவருளின் அழைப்பு கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரிய புராணத்தோட சுப்பொழி மகான் ஸ்ரீ முருகத்தூர் சாமியுடைய திருமணத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் எல்லாம் அல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கடாறு பெருமாளுடைய திருவருளினாலும் சிறு சிறப்பு ஆடை விட்டு வருகின்ற வேளையில் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற வகுப்பிலே நாம் திருஞான சம்பந்தரை ஓரளவிற்கு தான் பார்க்க முடிந்தது. உத்தர பெருமானை சிந்திக்கும் முகமாக திரு நாட்டியத்தான் கூடிய திருப்பதிகத்தை நாம் போன வாரம் சிந்தித்தோம். அங்கே நாம் ஒரு ஹோம்ஒர்க்காக வீட்டு வேலை கொடுத்திருந்தோம். அதுல வந்து வீரபத்திரன் சிவா எங்க இருக்காரு இருக்காரா வீரபத்திரன் சிவா முழுமையா பதிவாயிருக்காரு. அப்புறம் லதா அம்மையார் பதிகம், மல்லிகா அம்மையார் அழகா எல்லாரும் பதிவு எழுதிட்டு வந்துட்டாங்க. இது சண்முகப்பிரியா அம்மையார், நளினி முருகானந்தம் ஐயா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பதிகமா நினைச்சிருக்க. இது அம்மையார் நீலமேகம் ஐயா அவருங்க, நல்லா பச்சை பச்சையர்னு எழுதி கொடுத்துருக்கேன். அம்மையார் கலைச்செல்வி அம்மையார், இது முருகன் ஐயா. பெரியபுராண பாடல்கள் வந்து ஒரு அந்த பாடல் முழுக்க எழுதியிருக்கிறார். பெரியபுராண பாடல்கள் அந்த நாட்டியத்தான் குடி வர்றது முழுதே எழுதி பதிகமும் எழுதியிருக்கிறாரு. அவரும் அவருடைய மனைவியார் ரெண்டு பேரும் தனித்தனி பதிகம் கொடுத்துருக்கிறாங்க. அப்புறம் வான்மீகி வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க. ஐயா தான் பார்த்து திருவடிக்கு முழுமையான அந்த அன்பு நமக்கு வந்து சேரும். அவரை குருவாக கொண்டு நாம் வழிபட்டால் எளிமையாக முக்தி பெறக்கூடிய ஒரு திருப்பதியங்கள் திருப்பாட்டு என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பாட்டு. அதுல இப்ப ஐயா சொன்னது மாதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, முன் வந்து நீங்க அந்த பாடல்ல ஏதாவது ஒரு பாடல நீங்க எடுத்து சொல்லலாம் பாடலாம். அதுல எந்த பாட்டு ரொம்ப விருப்பமா இருந்தது உங்களுக்கு அதுல எழுதும் போது அப்படின்றத நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இன்னும் இப்ப கொடுக்காதவங்க வந்துட்டு பிடிக்கணும், ஏன் கொடுக்கலன்னு கேட்கணும். அதுவும் நம்மளுடைய கடமை தானே. கொடுத்தவங்கள நம்ம வாங்கி வைக்கிறத விட கொடுக்காத யார் கொடுக்கல கை தூக்குங்க. போன வகுப்புக்கு வந்து இல்ல போன வகுப்புக்கு நீங்க இல்ல போன வகுப்புக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க பிளீஸ் ஸ்டாண்ட் ஆன் தி பெஞ்ச் ஒன்னு ரெண்டு அந்த பக்கம் இவங்க எல்லாம் வந்து அடுத்த வாரமாவது தயவு செஞ்சு எழுதிட்டு வரணும். அப்படியா, அட்லீஸ்ட் இது வந்து இன்னொரு தடவை கம்பல்ஷனா போட்டு பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. வேணா ரெண்டு தடவை எழுதுங்கன்னு சொல்லணும் அவ்வளவுதான். அருணாச்சல ஐயா லாஸ்ட் பெஞ்ச் ஃபுல்லா நீங்க அருமையா பாடினங்க. அது இப்ப இந்த உண்மையிலேயே நீங்க வந்து அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த பதிகம் எழுதும் பொழுது பெருமான் எப்படியெல்லாம் நம்ம பெருமானிடத்துல முறையீடு செய்து நமக்கு அந்த திருமுறையை வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நீங்க எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தது. அப்படி திருநாட்டியத்தான் குடி நம்பி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை நாம ஒரு அளவிற்கு சிந்தித்தோம். ஆகவே இப்ப காஞ்சிபுரத்துக்கு திருப்ப நம்ம திருஞான சம்பந்தரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். அந்த வகையிலே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய பதிகங்கள் எல்லாம் நம்ம ஓரளவிற்கு பார்த்திருக்கிறோம். அதுல ஒரே ஒரு பதிகம் மேகராக குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை முதல் பதிகமாக தல அட்டவணைப்படி தலங்களினுடைய அந்த குறிப்புப்படி முதல் பதிகம் அது. ஆனா காஞ்சிபுரத்துல எடுத்த பதிகம்னு சொல்லுகின்ற பொழுது மறையானை என்பது முதல் பதிகமாக அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்திற்கு உரிய சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு, சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை அதாவது இப்பொழுது பார்க்க இருக்கின்ற வெந்தவன்பொடி பூசு மார்பின் என்பதாக சொல்லக்கூடிய முதல் பதிகமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் தொண்டை நாட்டு தலம்னா முதல் பதிகமா இருக்கு. வெந்த வெண்பொடி பூசு மார்பின் அப்படின்னு தொடங்குற பாடல் பெரிய புராண பாடல் எண் 999. அதுல இந்த பதிகத்தினுடைய குறிப்பை சொல்லுகின்றார். ஆனா நேரடியான குறிப்பு இல்லை, அது பதிகத்தினுடைய குறிப்பாக நாம் சில இடங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம இப்ப திருஞான சம்பந்தரனுடைய மலருக்குரிய ஒரு குறிப்பாகவும் இது அமையும். உங்களுக்கு திருஞான சம்பந்தரனுடைய பதிகங்கள் நேரடியாக அவர் மறையானை அப்படிங்கிற அந்த பதிகத்தினுடைய தொடக்கத்தை சொல்லிடுறார். மறையானை என்ற பதிகத்தை எடுத்து பாடியதை அது சொல்றாரு. அதே மாதிரி திரு இருக்கு குரல் என்று சொல்லக்கூடியதையும் சொல்றாரு. அந்த 999 பாடல் நீங்க எடுத்தீங்கன்னா தெரியும். கருவார் கட்சி திரு ஏகம்பத்து ஒருவா என்ன மறுவாவினையே, அதுக்கும் குறிப்பு இருக்கு. திரு யமகத்திற்கும் குறிப்பு சொல்லுவார். பாயும் மால்விடை மேலொரு பாகனே, பாவை தன்னுரு மேலொரு பாகனே அப்படிங்கிற குறிப்பு வரலும் சொல்லுவார். 999 பாடல் பெரிய புராணம். இந்த மூன்று பதிகங்களுக்கு குறிப்பு சொல்லுகின்ற நிலையில இந்த திருப்பதிகத்தை எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, மற்றும் பெருகும் இசை திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவார். குறிப்பு கடைசியில ஒரு குறிப்பு சொல்லுகின்ற பொழுது, மற்றும் பெருகும் இசை திருப்பதிகம், இந்த இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த வெந்த வெண்பொடி பூசு மார்பின் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்திற்கு சேக்கிழார் பெருமானுடைய குறிப்பு, இந்த குறிப்பு எது என்பதாக சொன்னால், மற்றும் இந்த மூன்று பதிகங்கள், மறையானை என்ற பதிகம், திரு இருக்கு குரல் பதிகம், திரு யமகம் என்று சொல்லக்கூடிய பதிகம், இந்த நான்காவது பதிகத்திற்குரிய குறிப்பு எப்படி வருதுன்னு கேட்டா, மற்றும் பெருகும் இசை திருப்பதிகம் என்பதாக சொல்லுவதிலே இந்த திருப்பதிகத்தை கொண்டு வந்து இணைக்க வேண்டும். வெந்தவன்பொடி என்ற முதல் குறிப்பு இல்லை என்பதாக சொன்னாலும், சேக்கிழார் பெருமான் இந்த திருப்பதியத்தினுடைய மொத்த சாரமாக அதை குறிப்பிடுகின்ற முகமாக எப்படி அமைக்கின்றார்னு சொன்னா, மற்றும் பெருகும் இசை திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. பெருகும் இசை திருப்பதிகம் என்பதாக சொல்லி இந்த திருப்பதியத்தினுடைய சிறப்பை மேகராக குறிஞ்சியில அமைச்சிருக்கிறார். பெருகும் இசை என்பது இப்ப கணேஷ் இருந்தா அந்த பெருகும் இசை மேகராக குறிஞ்சியினுடைய இசை, மேகராக குறிஞ்சியா, அப்ப மேகராக குறிஞ்சியினுடைய அந்த இசை பெருகும் இசையாக அமைந்திருக்கக்கூடிய திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்திலே நாம் சில குறிப்புகளை இந்த வாரம் சிந்திக்கலாம். முதல் பாடல் மிக அற்புதமாக திருஞான சம்பந்தர் அருளி செய்கின்றார். வெந்த வெண்பொடி பூசு மார்பின் என்ற பதிகம் பாடுறீங்களா.
வெந்த வெண்பொடி பூசு மார்பின்றி
பதியத்தினுடைய முடிமணியாக திகழக்கூடிய வாக்கு இடர் கெடுமே என்பது திருப்பதிகத்தினுடைய முத்தாய்ப்பான வாக்கு. ஒவ்வொரு பாடலிலேயும் இடர் கெடும் என்பதாக சொல்லி ஆன்மாக்களினுடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கும் திருப்பதிகமாக இது விளங்குவது மிகச்சிறப்பு. ஏகம்பம் தொழுது ஏத்த இடர் கெடுமே, கச்சி ஏகம்பத்திற்கு சென்று வழிபாட்டு செய்தால் பெருமான் எல்லா வகையான துன்பத்தையும் களைவான் என்பதற்கான உதாரணம் கண்ணு போனவருக்கு கண்ணு கிடைச்சது. அதை விட ஒரு வேணுமா ஒரு ஆத்தன்டிகேஷன், கண்ணு இல்ல இரண்டு கண்ணும் இல்லாமல் சென்று அங்கே பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது மறைந்த அந்த இடக்கண்ணை கொடுத்த இடமாக விளங்கியது இந்த கச்சி ஏகம்பம். எங்கை மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இடர் கெடுமே என்பதாக அமைக்கின்றார். வெந்த வெண்பொடி பூசு மார்பின் விரிநூல் ஒருவால் பொருந்த கந்தமல்கு குழவியோடும் கடி பொழிர் கச்சிதன்னுள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அணங்கினொடு ஆடல் புரி எந்தை மேவிய ஏகம்பம் தொழுதேத்த இடர் கெடுமே என்பது பதியத்தினுடைய அற்புதமான வாக்கு. வெந்த வெண்பொடி பூசு மார்பு, பெருமானுடைய அந்த மேனியிலே நீர் முழுவதும் பூசி இருக்கக்கூடிய மேனி. பல இடங்களிலே நம்முடைய அருளாளர்கள் திருநீர் பூசிய அந்த நிலையை குறிப்பிடுவார்கள். ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றுக்கென்றே ஒரு பதிகம் அமைத்து சிறப்பாக கொடுத்த ஒரு அற்புதம் உண்டு இல்லையா. ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதிகங்களிலே திருநீருக்கென்று ஒரு தனி திருப்பதிகம் அமைச்சு கொடுத்திருக்கிறார். மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு கொடுப்பார், திருநீற்றினை அணியும் முறையினுக்கு ஒரு குறிப்பு கொடுப்பார். அது மணிவாசக பெருமானுக்கு உரிய அந்த ஒரு கரு. அங்கே இருந்து வருகின்ற அந்த கரு பார்த்தீங்கன்னா நீத்தல் விண்ணப்பத்திலே 22வது திருப்பாடல் 6வது திருப்பதிகம் 22வது திருப்பாடலிலே மிக அற்புதமான ஒரு குறிப்பு. சொல்லக்கூடிய நிலையிலே பெருமான் மேனி முழுவதும் திருநீர் அணிந்திருக்கக்கூடிய அந்த கோலம் குறிப்பது அடியார்கள் அல்லது அவர் குருவாக வருகின்ற பொழுது மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடியவர்களுடைய மல மாசுகை நீக்குவதற்குரிய அந்த குறிப்பு, குருவாக வந்து உடல் முழுவதும் திருநீர் பூசிய கோலத்தின் குறிப்பு. திருநீர் எதற்கு பெருமான் முழுவதுமாக பூசி இருக்கிறார், அதனுடைய குறிப்பு என்ன, அது எதை குறிக்கிறது என்பதாக சொன்னால் அவர் இந்த ஆன்மாக்களினுடைய மல மாசு என்று சொல்லக்கூடிய அந்த மாசுவினை நீக்கும் குறிப்பு திருநீர். மந்திரம் ஆவது நீர் என்பதாக எடுத்த அந்த நிலையும் இதனுடைய அடிப்படைதான். அப்பொழுது பெருமானுடைய அந்த தன்மையை குறிப்பிடுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் சொல்லுவார் ஒண்மையன் என்பதாக சொல்லுவார். மிக அற்புதமான ஒரு வாக்கு பெருமானை குறிப்பிடுகின்ற வாக்கு ஒண்மையன். இந்த ஒண்மையன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவினுடைய தன்மையாக உடையவர் பெருமான். அது மட்டுமல்லாமல் இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து இதை உணர்த்தும் ஒரு பேர் அருளை செய்து கொண்டிருக்கின்ற, பெருங்கருணையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மைக்கு உண்மையன் என்பதாக பொருள். விளக்கி காட்டுதல் என்கின்ற நிலையிலே இந்த ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து, இந்த ஆன்மாவிற்கு எதுவும் தெரியாது, சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். அப்படி இந்த ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாகி உள்ளே இருந்து கொண்டு இதற்கு அத்துணையும் காட்டிக்கொண்டும் காணும் உபகாரத்தையும் காட்டும் உபகாரத்தையும் செய்யும் ஒரு அற்புத ஒரு நிலை உண்மையன் என்ற நிலை. அப்படி திருநீற்றினை அணிகின்ற முறை இரண்டு நிலையாக சைவ சமயத்திலே பேசப்படுகின்றது. ஒன்று, திருநீறு என்று சொல்லக்கூடிய இந்த திருநீற்றினை நீரிலே குழைத்து உடம்பிலே 16 இடங்களிலே அணிந்து கொள்ளுதல். திருநீரை அதை நீரிலே குழைத்து எத்தனை இடம்? 16 இடங்கள். 16 இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, தலை உச்சி, நெற்றி, மார்பு, நாபி, இரு முழங்கால் 5-6, இரண்டு தோள்கள் 7-8, இரு முழங்கைகள் 9-10, அப்புறம் இரண்டு மணிக்கட்டுகள் 11-12, முதுகினுடைய அடிப்பகுதி 13, 14-15, இரண்டு காதுகளினுடைய அந்த நுனி, இந்த நுனியிலே அணிந்து கொள்ளுகின்ற நிலை, 16 கழுத்து. இப்படி 16 இடங்களிலே திருநீற்றினை அணிந்து கொள்ளும் ஒரு முறை சாதனமாக, அதாவது தீட்சை பெற்ற முறையிலே இப்படி அணிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு முறை இருக்கு. இரண்டாவது முறை எப்படி என்பதாக சொன்னால், திருநீற்றினை அப்படியே வாரி எடுத்து தலையிலே அப்படி நெற்றியிலே பூசிக்கொண்டு உடல் முழுவதும் அப்படியே பூசிக்கொள்ளுகின்ற அந்த நிலைக்கு உத்தூளித்தனமாக அதை பூசிக்கொள்ளுதல் என்பது பேர். அப்படி பெருமான் தன்னுடைய மேனியில, இப்ப திருநாவுக்கரசரை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த 3-2 அந்த கணக்கெல்லாம் கிடையாது, வெண்ணீற்று வண்டலாடி என்பதாக சொல்லுவார். எப்படி அந்த கோலம் இருக்கின்றது, சேரமன்னரா துணி துவைக்கின்றான், அந்த உவர் மண்ணானது அப்படியே காட்சி அளித்தது அந்த மேனி முழுவதும் அந்த திருநீற்று குளமா. அப்படி திருநீற்றினை மேனி முழுவதும் பூசிக்கொள்ளுகின்ற நிலை, அப்படி பூசிக்கொள்ளுகின்ற பொழுது இந்த ஆன்மாவிற்கு ஒரு அழகு கிடைக்குமாம். அப்படி நிற்கின்ற அந்த ஆன்மாவைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்பதாக புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் நிறுத்திய அந்த நிலை மந்திரமாவது நீரு என்பதிலே கவினை கொடுப்பது நீரு என்பதாக ஒரு அற்புத ஒரு வாக்கினை கொடுப்பார். இப்படி மேனி முழுவதும் பூசிக்கொள்ளுகின்ற பொழுது அந்த மேனி அந்த ஆன்மாவிற்கு ஒரு ஒளி உண்டாகும். ஏன் சொன்னா, மல மாசானது நீங்குகின்ற பொழுது அது ஒரு ஒளித்தன்மையை அனுபவிக்கின்ற அந்த நிலை, ஒளி நிலையை அது நிலைக்கின்ற அந்த நிலையை காட்டுகின்ற ஒரு சிறப்பு கவினை கொடுப்பது நீரு என்பதாக ஒரு அற்புதமான ஒரு வாக்கு அமையும். அதனால இப்ப மூன்றாவது திருப்பாடலிலே ஒரு அற்புத அந்த குறிப்பினை சொல்லும் முகமாக சொல்லுவார், வெந்த வெண்பொடின்னு இங்க சொன்னார் முதல் பாடல்ல, மூன்றாவது திருப்பாடலிலே வண்ண வெண்பொடின்னு சொல்லுவார். அந்த கவின் என்று சொல்லக்கூடிய அதை கொடுக்கின்ற அந்த நிலையை அவர் ஞாபகப்படுத்தும் முகமாக, மந்திரமாவது நீர் என்ற திருப்பதிகத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக வண்ண வெண்பொடி என்பதாகவும், நான்காவது திருப்பாடலிலே சுடலை வெண்ணீரு அணிந்து என்பதாகவும் திருநீற்றினுடைய குறிப்பினை மிக அற்புதமாக இதை குறிப்பிடுவது எதற்கு சொன்னா, இடர் கெடுப்பதுன்னு சொல்லிட்டார். அந்த பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. அங்கே வேயூரு தோழிபங்கள்ல ஒரு அற்புத குறிப்பு சொல்வார் நீற்றை பற்றி, ஞாபகம் வருதா? வேயூரு தோழிபங்கள்ல ஒரு குறிப்பு உண்டு, திருநீரு செம்மை திடமே, ரைட், திருநீரு செம்மை திடமே அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு குறிப்பு, ஒளிவளர் பவளவேணி ஒளி நீர் அணிந்துன்னு சொன்னார் பாருங்க, அது அற்புதம். அந்த கோலம் என்ன அற்புதமான கோலம், அந்த கோலத்தை காட்டுகின்ற அந்த பதிகம் தான் மந்திரமாவது நீர் திருப்பதிகம். அப்படி ஒளி நீர் அணிந்து ஒளியை, அந்த ஒளியை கொடுப்பது நீரு, கவினை கொடுப்பது நீரு. இப்படி இந்த நீரு என்று சொல்லக்கூடிய திருநீற்றினுடைய சிறப்பினை எடுத்து காட்டும் ஒரு பதிகம்தான், அந்த ஒரு இடம்தான் ஆலவாயாகிய அந்த இடத்திலே வெற்றி கொடி நீற்றுக்கொடி நிமிர்ந்து காட்டிய இடமாக விளங்கும் ஒரு இடம் திரு ஆலவாய். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நிலை ஆலவாய்க்கு உரிய சிறப்பு. அங்கேதான் மந்திரமாவது நீர். ஏன்னா அங்கேயே சொல்லிட்டாரு, எங்க சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் நீ எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேம் என்ற அந்த நிலை நிறுத்துகின்ற அந்த பாங்கு இந்த வெந்நீர் திருநீற்று திருப்பதிகத்திற்கு தான் அதனுடைய அடிப்படையில் தான் அமைந்தது. அப்படி வெந்த வெண்பொடி பூசுமார்பின் விரிநூல் ஒருபால் ஒருந்த கந்தமல்கு குழவியோடும் கடிபொழிற் கச்சி தன்னுள். அம்மையினுடைய அந்த கூந்தல், அந்த கூந்தலிலே வாசனை, வாசனை உடைய அந்த கூந்தல், எப்பொழுது அந்த அம்மாவினுடைய கூந்தலானது வாசனை உடைய கூந்தல். கந்தம் மல்கு குழவியோடும் கடி பொழிர் கச்சி தன்னுள், அம்மையோடு விளங்குகின்ற அந்த காட்சியை சொல்றார். இத அப்படியே எடுத்துக்கொள்ளுகின்றார் நம்முடைய சுந்தர பெருமான். எங்க அதே கச்சியிலே வருகின்ற பொழுது கந்த மல்கு குழவியோடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் உடனே சொன்னார் ஏலவார் குழலாள் உமை நங்கை. அப்படியே திருஞான சம்பந்தரனுடைய அடிவொற்றி அந்த கந்தமல்கு குழவியோடும் கடி பொழிர் கச்சி தன்னுள் என்பதாக சொன்னதை ஏலவார் குழலால் உமை நங்கை காலகாலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவார். அப்படி அம்மையினுடைய அந்த கூந்தலுக்கு இயற்கையான மனம் உண்டு, இயற்கையான மனம் உண்டு என்பதாக அமைத்து கந்தமல்கு குழவியோடும் கடிபொழிற் கச்சி தன்னுள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற அணங்கினொடு ஆடல் புரி. அங்கே நடக்கின்ற ஒரு திருக்கூத்து தரிசனத்தை இந்த பாடல்ல காட்டுறாரு. இந்த பதிகத்திலே அவர் காட்டுகின்ற அந்த காட்சி எப்படி அமைகின்றதுன்னு சொன்னா, அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற நிலையிலே இருவரும் இணைந்து ஆனந்த கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த கூத்து ஆடுவதை குறிப்பாக ஒரு ஒரு பாடலிலே சொல்லுவார். இருவரும் இணைந்து நடத்துகின்ற அந்த கூத்து அணங்கினோடு ஆடல் புரி எந்தை மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இடர்கெடுமே என்பதாக அமைக்கின்ற ஒரு அற்புதம். இதுல இந்த திருப்பாடலிலே அம்மையோடு இணைந்து அவர் திருக்கூத்து இயற்றுகின்ற அந்த நிலையும் வெந்த வெண்பொடி பூசு மார்பின் என்பதாகிய நிலையானது குருவாக எழுந்தருளி அவர் அருளி செய்கின்ற அந்த நிலையும் விரிநூல் ஒருபால் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்தனன் குரு என்பதாகிய வடிவத்தை எடுத்துக்கொண்ட நிலையையும் கந்தமல்கு குழவியோடும் கடிபொழிற் கச்சி தன்னுள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற, இதுதான் இந்த பாடலினுடைய உயிர் நாடி, இந்த பதிகத்தினுடைய உயிர் நாடியாக நிற்கும் ஒரு இடம். அந்தமில் குணத்தார் அவர் போற்ற என்பதாக சொல்லுகின்ற இந்த ஒரு அடிக்குறிப்பு மிக மிக ஆழமான ஒரு குறிப்பினை நம்முடைய திருஞான சம்பந்தர் சைவத்தினுடைய உயிர் நாடியாக விளங்குகின்ற கருத்தை இந்த இடத்திலே வைக்கிறார். அடியார் சிறப்பு என்கின்ற நிலையிலே அந்தமில் குணத்தார் அவர் போற்ற என்பதாக சொல்லுகின்ற பொழுது இதுல இரண்டு சொற்கள் மிக முக்கியமான சொற்கள். ஒன்று அந்தம் இல்லாத நிலை, அந்தமில் என்பதாக சொல்லுவதும் குணத்தார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கின்ற நிலையையும் இரண்டையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்தமில் குணத்தார் அவர் போற்ற என்பதாக சொன்னவுடன் மணிவாசக பெருமான் மிக அற்புதமான அந்த இரண்டையும் இணைத்து ஒரு இடத்திலே அமைச்சிருப்பார். அந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையும் அந்தமில் குணம் என்று சொல்லக்கூடிய நிலையும் அந்த இரண்டையும் இணைத்து ஒரு திருப்பாடலிலே அமைச்சிருப்பார். எங்கன்னா நம்முடைய குயிர்பத்து என்று சொல்லக்கூடிய குயிர்பத்துல பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக அந்த இரண்டும் இணைந்திருக்கும். தெரியாது அது தொக்க ஒரு மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, சில இடங்கள்ல போய் எடுத்துட்டு வரணும். அப்படி அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஞானசம்பந்தரையும் மணிவாசக பெருமானை இணைத்து நாம சில இடங்களிலே மிக ஆழமாக சிந்திக்கின்ற இடங்கள்ல இது ஒன்று. அதுல கடைசியில சொல்லுகின்ற பொழுது இந்த முதல் திருப்பாடல் கெய்தமினிய குயிலே என்ற திருப்பாடல் குயிர்பத்து முதல் பாடல், அது எல்லோருக்கும் விருப்பமுடைய திருப்பாடலா இருக்கிறதுனால திருப்பாடல நம்ம பாடாம போறது முறையில்லை. முகமாக ஆதி குணம் ஒன்றும் இல்லான், அந்தமிலான் வர கூவாய். அப்படி அந்தமில்லாதவன் ஆதி குணம் ஒன்றும் இல்லாதவன், இந்த இரண்டு இணைத்துக் கொண்டீர்கள் பார்க்கின்ற பொழுது அந்தமில் குணத்தார் அவர் போற்ற. இப்ப அந்தமில் குணத்தார் யார் அப்படின்னு சொன்னா, அந்த அந்தமில் குணத்தார் கட்சியிலே வந்து வழிபாடு செய்கின்ற திருத்தொண்டு நெறியிலே நிற்கின்ற அந்த அடியார்கள் திருக்கூட்டத்தினுடைய சிறப்பை சொல்றார். அந்தமில் குணத்தார் அவர் போற்ற என்பதாக சொல்லுகின்ற பொழுது, திருத்தொண்டு நெறியிலே கட்சியிலே காஞ்சியிலே இருக்கக்கூடிய அந்த வழிபாடு செய்கின்ற அடியார்கள் திருக்கூட்டம், அந்த அடியார்கள் திருக்கூட்டத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்தமில் குணத்தார் என்று சொல்லுகின்ற நிலையிலே அவரை போற்றுகின்றார். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனுக்குரிய தன்மையாக இங்கே மணிவாசக பெருமான் ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய் என்பதாக அமைத்த நிலை. திருவோத்தூர் என்ற ஒரு தலம், அங்க திருவோத்தூரிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஆண்பனை என்று சொல்லக்கூடியதை பெண்பனை ஆக்கினார் இல்லையா. அதுல முதல் பாடல் ஒரு குறிப்பு உண்டு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு ஒரு பாடலா நீங்க லிங்க் எடுத்துக்கிட்டே வரணும். ஒன்னு ஒன்னா லிங்க் எடுத்துட்டு வந்தாதான் கடைசியில நான் எல்லாம் தொகுத்து சொல்றேன், அப்புறமா நீங்க எல்லாத்தையும் இணைக்கணும். ஒரு லிங்க்ல கட்டாயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் எதுவுமே புரியாது. ரெண்டாவது இடம் பூத்தேர்ந்து ஆயன கொண்டு, திருவோத்தூர் உங்க ஊர் தானே. முதல் பாடல் சத்தமா படிங்க பாப்போம். குணம் பற்றி சொல்லிட்டு வர, நீங்க ஒன்னு ஒண்ணா எடுத்துட்டு வரணும். ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய். கூத்தீர் உம்ம குணங்களே, இறைவனுக்கு என் குணத்தான் என்ற நிலை உண்டு. மூன்றாவது இடம் அப்பர் சுவாமிகள் பக்கம் 534, நாவார நம்பனையே பாட பெற்றோம் என்ற அந்த இடத்திலே குணத்தை பற்றி குறிப்பிடுவார். ஆண்டு விழா மலர்ல 70வது பக்கம் சின்ன புத்தகம் அப்பர் சுவாமிகள் 4ஆம் திருமுறை வந்து 534 6ஆம் திருமுறை.
நாவாரணம்பனையே பாட பெற்றோ,
ஆ
மணிவாசக பெருமான் ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வரக்குவாய். ஆதி குணம் ஒன்றும் இல்லாதவன் அந்தமில்லாத ஆனந்தத்தை கொடுக்கின்றவன் பெருமான். அதுக்கு முடிவில்லை. வரம்பில் இன்பம் உடைமை என்பது பெருமானுக்கு என் குணத்திலே ஒன்று. வரம்பில் இன்பம், மற்ற இன்பங்கள் எல்லாம் வரம்பு உடையது, அளந்து அறியக்கூடியது, அளவு உண்டு. எல்லா இன்பத்திற்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவு உண்டு, காலம் உண்டு, காலத்தில கட்டுப்பட்டு விளங்கும். தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் என்கின்ற அளவிற்கு அதனுடைய காலம் நிற்கும். இறைவனுக்கிடத்திலே வரக்கூடிய அந்த இன்பம் பேரா இன்பா இன்ப அந்த பெருங்கடலாக விளங்குகின்ற நிலையிலே வரம்பில் இன்பமாக நிற்கும். அந்தமில் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனுக்கு உரிய குணங்கள் என் குணங்கள் என்ற நிலை. ஆன்மாவிற்கு மூன்று குணங்கள், இறைவனுக்கு எட்டு குணம், ஆன்மாவிற்கு மூன்று குணம். அந்த ஆன்மாவிற்குரிய குணங்கள் மூன்று. ஒன்று சத்துவம், இரண்டாவது ராஜசம், மூன்றாவது தாமதம். இப்படி மூன்று குணங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆன்மாவானது விளங்குகின்றது. இறைவன் என்று சொல்லக்கூடியவன் என் குணத்தானாக எட்டு குணங்களை உடையவனாக நிற்கின்றான். ஆதி குணம் ஒன்றும் இல்லான்னு சொல்லுகின்ற பொழுது குணம் ஒன்றும் இல்லாதவன் என்கின்ற நிலை, நிர்குணன் என்கின்ற நிலை, ஆன்மாவிற்கு சொல்லக்கூடிய இந்த மூன்று குணங்கள் ராஜசம் தாமதம் சத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த குணங்கள் பெருமானுக்கு இல்லை என்பதனாலே அவனை குணம் ஒன்றும் இல்லான் நிர்குணன் என்பதாக குறிப்பிடுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஆனால் குணமே இல்லாத பொருள் இந்த உலகத்திலே இல்லை. பொருள் என்பதாக சொன்னால் அதற்கு குணம் வேண்டும். குணத்தை உடைய பொருள் குணி என்பதாக சைவம் சொல்லும். அப்படி குணம் என்கின்ற நிலையிலே ஆன்மாவிற்கு மூன்று குணம், முக்குணம், இறைவனுக்கு எட்டு குணம். இந்த இரண்டு நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது கூத்தீர் உம்ம குணங்களே என்பதாக குறிப்பிடுவதும் அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். என் குணத்து உள்ளோமே என்பதாக சொல்லுகின்றார். என் குணத்து உள்ளோம் என்பதாக குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அடியார்கள், அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்தமில் குணத்தார் அவர் போற்ற என்பதாக சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு சைவ சித்தாந்த கருத்தானது இங்கே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் கொடையாக நம்முடைய சிவஞான போதம் அருளி செய்த மெய்கண்டாருக்கு கொடுக்கும் ஒரு இடமாக அமைகின்றது. வெளியில தெரியாது, பல இடங்கள்ல நேரடியாக கொடுத்திருப்பார். ஈராய் முதல் ஒன்றாய் நின்றான் இடம் என்பதாக சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாய் கொடுத்திருப்பார். சில இடங்களிலே பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமான அந்தமில்லாத குணம் என்கின்ற நிலையிலே சிவஞான போதத்தில் ஆன்மாவினுடைய இயல்பு என்ன, ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்ல வருகின்ற இடம். ஆன்மாவினுடைய இலக்கணத்தை நம்முடைய மெய்கண்டார் சொல்ல வேண்டும். பதியினுடைய உண்மையை சொல்லிடுவார், பாசத்தினுடைய உண்மையை சொல்லிடுவார் இரண்டாவது சூத்திரத்திலே, மூன்றாவது சூத்திரத்திலே பசுவினுடைய உண்மையை சொல்வார். இப்படி மூன்று பொருள்கள் உண்டு என்பதாக நிரூபிப்பார். நான்காவது சூத்திரத்திலே அவர் எடுக்கின்ற பொழுது பசு என்பதில் முடிச்சார் இல்லையா, பசு என்று சொல்லக்கூடிய உண்மையை அதில இருந்து தொடங்குகிறார். இதற்கு நிரல் நிறைன்னு ஒண்ணு உண்டு, ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவீங்க ஆங்கிலத்தில், ரெஸ்பெக்டிவ்லி XYZ 4, 5, 6 respectively அப்படின்னு சொன்னா எக்ஸுங்கிறது 4, ஒய்ங்கிறது 5, ஜெட்ங்கிறது. இது ரெஸ்பெக்டிவ்லி என்று சொல்லக்கூடிய நிரல் நிறையாக அமைந்திருக்கிறது. ஆனா இவர் சூத்திரத்தை அமைக்கின்ற போது எதிர் நிரல் நிறையாக அமைப்பார். எதிர் நிரல் நிறைன்னு சொன்னா இப்ப அப்படியே மாறி வரும். 1, 2, 3 வந்ததுல 3, 2, 1 அப்படி நிற்கும். கடைசியில சொன்னது மூன்றாவது சூத்திரம் பசுவினை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான்காவது சூத்திரம் பாச இலக்கணம். அதுல ஒரே ஒரு குறிப்பு மட்டும், அந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில எப்படி சிவஞான போதத்திற்கு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருமுறை உதவி இருக்கிறது என்பதை, முதல் மூன்று திருமுறைகளினுடைய அந்த பிழிவு எவ்வாறு அவருக்கு உதவி இருக்கிறது என்பதற்கான ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுகின்றேன். ஆன்மாவினுடைய இலக்கணம் இது அப்படின்னு சொல்லணும். ஆன்மா இலக்கணம் என்னன்னா, ஆன்மா அவஸ்தப்படுறதாயே அதோட இலக்கணம், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது எதுவோ அதுதான் அதனுடைய இலக்கணம். அவத்தை அது எப்படி துன்பப்படுதுன்னா, ஒரு ஸ்டேட்டஸ்ல இல்ல, ஃபைவ் ஸ்டேட்டஸ்ல துன்பப்படுறது. ஆன்மான்னு சொன்னா என்னன்னா, இட் இஸ் சஃபரிங். அப்படி ஆன்மாவினுடைய அந்த நிலையானது ஐந்து அவத்தை என்று சொல்லக்கூடிய நிலையில அஞ்சு இடத்துல அது அதனுடைய நிலையாக இப்படி இப்படி இந்த இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ற. அந்த நான்காவது சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. பசு இலக்கணம் சொல்ல வருகின்ற பொழுது முக்காவாசி இல்ல 99% சமயவாதிகள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கரணம் உள்ள இருக்கிறது தான் ஆன்மான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப மென்மையா இருக்கிறது இந்த அந்த கரணம். புறக்கருவிகள் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், ஏன்னா வெளியில இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்றதுனால ஓரளவிற்கு புறக்கருவிகள் மேல அவ்வளவு போலனாலும், இந்த உள்ளுக்குள்ள செய்யற செயல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப நுணுக்கமான செயல். அந்த நாலு அமைச்சிருக்கிறாரு, அது கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் மாதிரி அமைச்சிருக்கிறாரு. இந்த அற்புதமான ஒரு கருவி, ஒரு கம்ப்யூட்டர்ல வந்துட்டு மெமரி கார்டு போட்டு சிபியூ சிஸ்டம் மாதிரி உள்ள என்னென்ன இருக்கு, ஐசியூ சிப் என்ன போடணும், இந்த ஐசி இந்த இன்டகிரேட்டட் சிப் என்ன வேலை பண்ணணும், நாலு இன்டகிரேட்டட் சிப் கொடுத்துருப்பாரு. ஒன்னு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த நாலும் பாத்தீங்கன்னா நாலும் நாலு சிப்ஸ், நாலும் நாலு இன்டகிரேட்டட் சர்க்கியூட், நாலும் நாலு விதமான வேலையை செய்யறது. இட் இஸ் நாட் ஒரு சிப்பு வந்துட்டு நாலு வேலை செய்யறது கிடையாது. மனம் என்று சொல்லக்கூடிய மனம்னு சொன்னா அது தனி டிபார்ட்மெண்டே தனி, அதே மாதிரி அகங்காரம்னா அது டிபார்ட்மெண்ட் தனி, சித்தம்னு சொன்னா அதனுடைய டிபார்ட்மெண்ட் தனி, அப்புறம் புத்தின்னு சொன்னா அதனுடைய டிபார்ட்மெண்ட் தனி, நாலு சிப்ஸ். இந்த நாலு இன்டகிரேட்டட் சிப்ஸ்ல இல்லையா, கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும், நான் ஏதோ விடுறாரு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எல்லாரும் பிரில்லியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதனாலதான் நான் வந்து ஆமா ஐஏஎஸ்சில இருந்து வந்திருக்கிறாரு. நான் இங்க இருந்து ஏதாவது புருட்டா விட்டேன்னு சொன்னா சார் சும்மா சிவஞான போதத்தை பெருமையா சொல்றதுக்காக சும்மா நீங்க சொல்றீங்கன்னு அவரு எடுப்பாரு. அதனால எல்லாம் அறிஞர் ஆயோர் இருக்கும் அந்த சபை இது, அதனால நம்ம வந்து இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. இந்த நான்கு கருவி பாத்தீங்களா, இதுதான் ஆன்மா என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த கரண ஆன்மவாதிகள்னு ஒருத்தன் பயங்கரமான ஆளு. அந்த கரண ஆன்மவாதிகளை மட்டும் நீங்க கொஞ்சம் அப்படி நீங்க அவங்க பக்கம் சிந்தைய திருப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, அந்த கரணம் தான் ஆன்மா, நாங்க வந்துட்டு மனம் நினைக்கிறது சித்தம் இதெல்லாம் இந்த கூட்டு பொருள் தான் ஆன்மா அப்படின்னு உங்களை நினைக்க வச்சிருவோம். ஆனா பெருமானுடைய கருணை பார்த்தீங்கன்னா எப்படி சிஸ்டம் அமைச்சிருக்கிறார், புறக்கருவிகள் வைக்கணும், அகக்கருவிகள் வைக்கணும், அகக்கருவி இந்த ஆன்மா பயனடையணும்ன்றதுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அவர் செய்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் சிவஞான போதம். சிவஞான போதத்துல நாங்க வந்து மிகப்பெரிய அளவிற்கு அதை ரொம்ப புரிந்து கொண்டு அதனுடைய தன்மையை பிரிக்கிறதுங்கிறது ஒரு இன்னொரு பல பிறவிகள் ஆகும்னு வச்சுங்க, இந்த பிறவியில முடியக்கூடிய நிலையில். ஆனாலும் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பெருமையை உணர்த்தும் ஒரு அற்புத சூத்திரங்கள் 12 சூத்திரங்கள். உனக்காக நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்டா, அதையாவது நீ தெரிஞ்சுக்கோ, இது உன்ட்ட இருக்குன்றத நீ தெரிஞ்சுக்கலனே, அப்படி கொடுத்திருக்கிறத இத்தனை கருவிகள் இத்தனை சிஸ்டம் இத்தனை நிலைகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா, இத நீங்க வந்து ஒரு ஒரு அப்படியே மேற்போக்கா அப்படி பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும், பெருமானுடைய திருவடியில அப்படியே விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் என் செயல் அல்ல எல்லாம் அவன் செயல்னு மணிவாசக பெருமான் மாதிரி அமர்ந்து பெருமானுடைய திருவடியிலே நின்று சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி நிற்கின்ற அந்த ஆனந்த பெருங்கடலிலே மூழ்கும் ஒரு அற்புத நிலை தோன்றும், அதுதாங்க சிவஞான போதம். இதை ஏற்படுத்தும் அறிவை தூண்டும் ஒரு நூல் தான் சிவஞான போதமே தவிர, ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு சிவஞான போதத்தை நாம் எந்த அளவிலும் நாம் எடுத்துக்கொள்ளாமல், இறைவனுடைய அந்த கருணை என்று சொல்லக்கூடிய கருணை எப்படிப்பட்டது, என்ன என்ன கருவிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார், என்ன என்ன இருக்கு, என்ன என்ன என்னென்ன வேலையை செய்யுதுன்னு பார்த்தாலே போதும், பெருமானுடைய திருவடிக்கு அப்படியே விழுந்துருவீங்க. சொல்றாரு பாருங்க, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று. நான்காவது சூத்திரம், அவை சந்தித்தது ஆன்மா, சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று ஐந்து அவத்தை தே என்பதாக சொல்லுவதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம். இதுல இன்னொரு அற்புதமான ஒரு நிலையை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதாவது பசு இலக்கணம்னு சொல்ல வரவரு ஒரு சிறப்பா அதுல வந்துட்டு பசு இலக்கணம், இந்த உயிரினுடைய இலக்கணம், உயிர் எப்படிப்பட்டது, உயிரினுடைய தன்மைன்னு சொல்ல வந்தவரு ஆக்சிலரியா அதுல இன்னொரு ஒரு ஒரு நிரூபணமும் செஞ்சுட்டு போவார். என்னன்னா சகசமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தையும் இங்கதான் சொல்லுவார். ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் வருகின்ற இடம், ஆணவ மலத்தை அவர் தனியா எடுக்க மாட்டார். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது சூத்திரத்துல வந்துடும் பசு இலக்கணம் வந்துருது. அப்புறம் ஐந்தாவது சூத்திரம் பாச இலக்கணம். பாச இலக்கணத்துல நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா மாயை பற்றி சொல்லுவார், கண்மத்தையினுடைய இலக்கணத்தை சொல்லுவார். ஆனா ஆணவத்தினுடைய இலக்கணம் அங்க இருக்காது. ஆணவத்தினுடைய இலக்கணம் எங்க வருதுன்னு சொன்னா பசுவினுடைய இலக்கணம் எங்க சொல்றாரோ அங்கேயே ஆணவத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகின்ற ஒரு அற்புத நிலை இந்த சூத்திரத்திற்கு உண்டு. இது முதல் அந்த சூத்திரத்தினுடைய சிறப்பு. இந்த சூத்திரம் இது இப்படி இருக்கு. இதுல வந்து நம்ம உள்ள போறது இல்ல. இதுல வந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா ஒன்னே ஒன்னு இருக்கு. அது மட்டும் நமக்கு சம்பந்தமானது. எதுனா அந்தமில் குணத்தார் அவர் போற்றன்னு சொன்னார் இல்லையா, அந்த அந்தமில் குணத்தார் என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளவு அதற்கு பவர் ஆற்றல் உண்டுன்னு காமிக்கிறதுக்காக சொல்றேன். மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள், ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாவில சொல்லுகின்றார். மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள், மனம் ஆதி மண்புலனில் அல்லன். மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல் அதனின் உதிக்கும் கடல் திரையே ஒத்து. எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்றார். எப்படி ப்ராசஸ்ன்றதை விட ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு சைவத்திலே கொடுக்கின்ற இந்த கொடை, வேறு எங்கும் காண முடியாத ஒரு கொடை சிவஞான போதத்திலே அவர் அந்த ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆன்மாவிலே அனுபவம் எப்படி நிகழ்கிறதுன்னு சொல்றாங்க. எந்த சமயத்திலேயும் அனுபவம் எப்படின்னு சொல்றாங்க. அனுபவம் நடக்குது, ஆமா என்னுடைய கையினாலே நான் ஒன்றை அனுபவிக்கின்றேன், அல்லது நாக்கின் சுவையினால் அனுபவிக்கிறேன்னு புறக்கருவிகளை பத்தி தான் எல்லாமே சொல்லுகின்ற நிலையில சிவஞான போதம் அருளி செய்த மெய்கண்ட தேவநாயனார் மட்டும்தான் உயிர் எவ்வாறு அனுபவம் நிகழ்கிறது, உயிருக்கு எவ்வாறு அனுபவம் நிகழ்கிறது என்ற ப்ராசஸ், சும்மா உயிர் அனுபவம் பெறுது உயிர் அனுபவம் பெறுதுலாம் இல்ல, இது எவ்வாறு இந்த அனுபவத்தை நிகழ்கிறது, இந்த உயிருக்கு இன்பம் எவ்வாறு வருகிறது, இந்த உயிருக்கு துன்பத்தை எவ்வாறு அனுபவிக்கிறது என்கின்ற ப்ராசஸ் சொல்றாரு பாருங்க. இதுதாங்க மெய்கண்டாரனுடைய அற்புத நிலை. ஒரு அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிற இடம் புறக்கருவிகள்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல, ஒரு ஆன்மாவானது இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிக்கிறதுக்கு அவர் சொல்லுகின்ற ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு திருப்பாடல்ல உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவை சொல்ல போறேன். ஒன்று திருவாசகத்துல உயிருண்ணிப்பத்துல ஒரு பாடல், அதுக்கப்புறம் பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்திலிருந்து ஒரு பாடல். இது இதை அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்து கடைசியில சேர்க்கின்ற பொழுது உயிருண்ணிப்பத்தையும் பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய பாடலையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இட்ஸ் அ ஜிஸ்ட் கன்சாலிடேட்டடா ஒரு ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து, இதெல்லாம் நீங்க எனக்கு புரியல சார், கடைசியில வந்து பாடம் நடத்தினு கடைசியில வருகின்ற போது என்ன முதல்ல சொன்னேன் புரிஞ்சுதான்னு கேட்டா, அப்புறம் நம்ம பசுபதி சொல்லுவாரு எனக்கு நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் ஒன்றும் புரியலங்க, ஏதோ நீங்க வந்து சொல்லிட்டு வந்தீங்க, ஆனா கடைசியில அந்த உயிருண்ணி பத்தும் பெரிய புராணத்துல ஒரு பாடலும் நின்றுச்சுன்றார். அதனால இப்படி நம்ம ரிவர்ஸ்ல வரலாம். புறக்கருவிகள் என்று சொல்லக்கூடிய புறக்கருவிகள் தான் முதல்ல நிக்குது. அதுல புறக்கருவிகள்ல மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள், ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு பொறி என்பது வேறு, புலன் என்பது வேறு. பொறி வேறு, புலன் வேறு. பொறி என்பதில இன்னும் டீப்பா போனீங்கன்னு சொன்னா கண் என்பது பொறியா புலனா? சார் சைவ சித்தாந்த நன்மணி, கண் என்பது பொறியா அல்லது புலனா? பொறினா பொறி என்பது கருவி. ஓகே, கண் என்பது பொறியா புலனா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு டிஸ்டிங்கிஷ்டு வேர்ட்ஸ், ரெண்டுதும் வேற வேற புரிஞ்சுக்கணும் நம்ம. அது ரொம்ப பொறி, பொறி கண் என்பது பொறி. ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னு சொன்னா கண் என்பது கூட பொறி இல்ல, அது பொறி வாயில் என்பதாக. இதுதான் உண்மையான ஒரு அந்த கண் என்பதாக சொன்னா கண்ணை பொறின்னு சொல்றதை விட இட் இஸ் அ ரூட், பொறியினுடைய வாயில், பொறிவாயில் ஐந்தவித்தான் உண்மையாரு அப்பயிலே கிடையாது. இதுக்கு மேல பொறி வாயில் என்பது கண்ணுன்னா பொறி வாயில், அது காதுனா பொறி வாயில். எதை போட்டாலும் காது கேட்டுன்னு தான் இருக்கும், எந்த மியூசிக் போட்டாலும் காது கேட்கும், ஃபில்டர் பண்ணாது அது. ஆனா காதுல எல்லா வகையான ஒளியும் இப்ப இங்க இருக்கும்போது நான் பேசுறது, மணி அடிக்கிறது, அந்த பக்கம் எல்லாம் வருது, எல்லா ஒளியும் நம்முடைய காதுக்கு உள்ளே வருகின்ற அந்த ஓசையை கேட்டாலும் எதை எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது செகண்ட் ஸ்டெப் இல்லையா? இதுதான் ப்ராசஸ். இத ரொம்ப அற்புதமா சொல்றாரு. முதல்ல வந்து எல்லாம் வருது ஒளி, எல்லா ஒளியும் ஓசையும் காதுல வருகின்ற பொழுது, அப்புறமா ஓசையில இது நாதசுர ஓசைங்க, இது வீணையில இருந்து வருகின்ற ஓசை, இது நம்ம சுகுமாரன் ஐயா பேசுற ஓசை, இது நம்ம இவர் குரல். இப்படி அடுத்ததா பில்டர் பண்றது என்னன்னு பாக்கணும். காதா பில்டர் பண்ணுது இல்லையே? காது பில்டர் பண்றது இல்ல, எல்லாத்தையும் வாங்குது. கண்ணு பில்டர் பண்றது இல்ல, பொறி வாயில். அது கேட்டு ஓபன் ஆச்சுன்னா அது பாட்டுக்கு எல்லாம் சர 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 சரன்னு போயிட்டே இருக்கும். நீங்க ஓபன் பண்றதுதான் கேட்ட இருக்கு. அப்ப எல்லாவற்றையும் வாங்குகின்ற நிலையிலே, பொறிவாயில் என்ற நிலையிலே நிற்கின்ற பொழுது இந்த காட்சிக்கு வாயிற்காட்சின்னு பேர். இதுக்கு அதற்கு சைவ சித்தாந்தல சொல்லுவாங்க, இதற்கு பேர் வாயிற்காட்சி. எல்லாம் பொதுவா வந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் அனுப்பவும் உள்ள வாயிற்காட்சி. ரெண்டாவதா ஒரு காட்சி. இப்ப ரெண்டாவதா நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வந்துருச்சு எல்லாம் வருது கண்ணுல. ஆனா பொறிங்கிறதுக்கு புலனுக்கு வித்தியாசம் சொல்லிடணும். முதல்ல பொறி என்பது கருவி, கண், காது, மூக்கு, வாய், தோல், இப்படி எல்லாம் சேர்ந்தது இதெல்லாம் பொறி.
பொறி
புலன் என்பது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இது எங்க இருக்குன்னு நீங்க கேட்கணும்ல, இது எங்க இருக்கு? பொறிகளால் சரியா வரல. இப்ப கண்ணு பாக்குது, ஆனா ஒளின்னு ஒண்ணு உண்டு, அதுதான் புலன். வாய் வந்து பேசுது, ஆனா பேசுவதற்கு அந்த பக்கம் ஒண்ணு தேவை பின்னாடி. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். ஓசை அந்த நாற்றம் என்கின்ற நிலை மூக்கு, அந்த நாக்கானது சுவைங்கிறது. இப்ப இது வெளியில இருக்கிற கருவிகள் நீங்க சொல்லிட்டீங்க, அது வாயிற்காட்சி வாயிலோட நின்றுச்சு. ஆனா புலன்கிறது எங்க இருக்குன்றது ஒரு சூட்சம். புலன் என்பது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மூளையில இருப்பதற்கு தான் புலன்னு பேர். சுவை எங்க இருக்குன்னு பாத்தீங்க, இப்ப சுவை என்பது நாக்கு இங்க இருந்தாலும் அடிச்ச உடனே இங்க நாக்குல இருந்து மூளைக்கு போவோம், இல்ல ஊசி போயிடுச்சுன்னு தள்ளிடுவீங்க. ஒருத்த நான் பேசணும்னு சொன்னா பேசுறதுக்கு என்ன பேசணும்ன்றத நான் பேசினதுதான் கரெக்டா பேசுறது, இல்ல நான் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா அப்ப அதை அதை வந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு பகுதி உண்டு. இட் இஸ் கால்ட் ஸ்பீச் சென்டர். மூளையில ஒரு பகுதி உண்டு, அதற்கு ஸ்பீச் சென்டர்னு பேரு. அத வந்து நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்லுகின்ற பொழுது வாகீசர், வாகீசர், வாகீசரும் வாகீஸ்வரி, இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் இடத்தை மிக அற்புதமாக சைவ சித்தாந்தத்திலே இந்த இடத்திலே வாகீசரன் வாகீஸ்வரி பேச்சுக்கு அடிப்படையான இந்த இரண்டு பேரும் இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. அது எங்கன்னு கேட்டா இப்ப இன்னைக்கு வந்து ஸ்பீச் சென்டர் எங்க இருக்கு மூளையில அப்படின்னு பார்த்தா ரெண்டும் சேமா இருக்கு. நம்ம வாகீசன் வாகீஸ்வரி இருக்கக்கூடிய இடமும் ஸ்பீச் சென்டர் நான் சொல்ற இடமும் ரெண்டு ஒன்னா இருக்கு. இப்ப சுவை என்கின்ற ஒன்று நாக்குக்கு வருகின்ற நிலை, வாயில் நிலை, அந்த சுவையை அந்த நாக்கானது உணர்கின்ற நிலை, புறநிலை, வாயிற் காட்சி என்கின்ற நிலை, அது உள்ளே போனவுடன் அதை எடுத்துக் கொள்வது எது என்பதாக சொன்னால் அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணம். இதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கருவி இந்த அந்த கரணம். இந்த அந்த கரணமானது எதை பற்ற வேண்டும் என்பதாக பார்க்கிறது. அப்படி கண் பார்த்ததை அது வாங்கி உள்ளுக்குள்ளே கொடுக்கின்ற போது இரண்டாவது காட்சி நிகழும், அதற்கு மானத காட்சின்னு பேர். முன்னாடி சொன்னது பொது காட்சி, பாக்குறது எல்லாத்தையும் பாக்குறது, கேக்குறதுனா எல்லாம் வந்து விழருது. ஆனா அதிலே எதை எடுக்க வேண்டும் என்பதாக இரண்டாவதாக சிறப்பாக நிற்கும் நிலை இது. இரண்டாவது காட்சி எது? மானத காட்சி. இந்த மானத காட்சி என்று சொல்லக்கூடிய நிலையிலே, இரண்டாவது நிலையிலே, இந்த அந்த கரணம் என்கின்ற நிலையிலே மனம் என்றது கண்ணு பார்த்ததை பற்றும், கண் பார்த்ததை பற்றும். அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி கொடுத்திருக்கிறார். இட் இஸ் வெரி பவர்ஃபுல் கருவி. அது அது இல்லைன்னு சொன்னா அப்புறம் வாழவே முடியாது. அந்த கருவி தேவை. ஏதோ அகங்காரம்னு சொன்னா இவன் பெரிய அகங்காரம் பிடிச்சவன் இல்ல. யார் அனுபவிக்கிறான் நான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அங்க. சும்மா ஏதோ வருது எங்கேயோ போகுது யாரோ அனுபவிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் இல்ல. உள்ள போகும்போதே நான் அனுபவிக்கின்றேன், எனக்காக இந்த காட்சி அப்படின்னு அகங்கரிக்கணும். கோமா ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருக்கிறவன் போயிட்டு என்ன காட்சியும் காமிச்சிங்கனாலும் என்ன காதல ஓதுனீங்கனாலும் என்ன தெரியும்? அங்க அகங்காரம் கிடையாது. அகங்காரம் என்பது எழுச்சியை ஏற்படுத்துவது. நான் என்பதாக நான் பார்க்கிறேன், நான் என்னை என்னால் செய்யப்படுகின்றதுன்னு ஒரு அந்த ஒரு எழுச்சி வரணும். அதுக்குதான் ரொம்ப முக்கியம். மனம் பற்றி அகங்காரம் எழுச்சியை ஏற்படுத்தி புத்தியானது நிச்சயிக்கும் இதுதான் என்பதாக நிச்சயிக்கும். இது நாதஸ்வர இசை, இதுதான் இந்த நாதஸ்வர இசை என்பதாக புத்தி நிச்சயித்த உடனே உற்றாது. அதுக்கப்புறம் சித்தம் என்ன பண்ணும்? நாதஸ்வர இசையிலே அப்படியே மீண்டும் 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 அதை சிந்திச்சதையே மீண்டும் சிந்திக்கும். திருவாசகத்தை ஒரு தடவை பாடலை படிச்சீங்கன்னா புரிஞ்சிடாது. திருப்பி திருவாசகத்தை படி, திருப்பி படி, திருப்பி படி, திருப்பி படி, அப்படி மீள 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 பண்ணும்ன்ற பொழுது அப்படி அடுத்ததா ஒரு ஸ்டேஜ் வந்து நிற்கும். அது தன் வேதனை காட்சி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆன்மா இப்போ அனுபவிக்கும். இப்படி அனுபவிக்கிறது எப்படி? இந்த காட்சி இந்த அனுபவமானது போதுன்னு சொன்னா, கடல்ல ஒரு அலை தோன்றியதுன்னு சொன்னா, அந்த அலை தோன்றியது ஒரு அலை இன்னொரு அலை அடிக்கும், இன்னொரு அலை இன்னொரு அலை அடிக்கும், இன்னொரு அலை இன்னொரு அலை அடிக்கும், அப்படியே கொண்டு வந்து கரையில சேருது இல்லையா? அதை போல காட்சியானது அனுபவப்படுகின்ற பொழுது எப்படி நிகழும் சொன்னா, இன்னொன்னு அலை அடிக்கிறதுல இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த அலை இப்படி மேல ஏறுது இல்லையா, அந்த அலையானது இன்னொரு அலையை அடிக்கும், இன்னொரு அலை இந்த அலை அடிக்கும். இப்ப அலை வந்து நீரானது அங்கே இருந்து இங்க வர்றது இல்ல, தெரியுமா உங்களுக்கு? அங்க கடல் நடுவுல இருக்கிற நீர் கடல் நடுவுல தான் இருக்கு. இதுக்கு லா ஆஃப் ப்ரொபகேஷன் பேரு இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு பிசிக்ஸ் அது. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இன்னொரு குறிப்பு சொல்றேன் பாருங்க. ஒரு குளம், குளத்துல வந்து ஒரு கல்ல போடுறீங்க, கல்ல போட்ட உடனே என்ன ஆகும்? ரிப்பிள்ஸ் அப்படியே வரும், அலை அப்படியே ரவுண்ட் 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 ரவுண்டா போகுமா? சரி, அப்படி ரவுண்ட் ரவுண்டா போனா, இந்த ரவுண்ட் ரவுண்டா போற இடத்துல நடுவில் ஒரு இலைய போடுங்க இல்ல ஏதாவது ஒண்ணு போடுங்க. இப்ப இப்படி போறது என்ன பண்ணணும்? அலை இப்படி உண்மையிலேயே போறதா இருந்தா அதை அந்த இலைய அடிச்சுட்டு கொண்டு போய் கடைசி சேர்த்துல சேர்க்கணுமா இல்லையா? சேர்க்குதான்னா இல்ல. அதுதான் சயின்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, அலை என்னவோ போற மாதிரிதான் உங்களுக்கு தெரியுது, அந்த அலை உண்மையிலேயே அங்க போறது இல்ல, அது மேலையும் கீழையும் தான் ஆடுது. மேலையும் கீழையும் ஆடுவது, எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு, நாட் த ஆப்ஜெக்ட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இங்கே அலை தோன்றுகின்ற போது இந்த அலையிலே தோன்றும் ஆற்றல் இன்னொரு அலைக்கு வந்து, இந்த ஆற்றல் இன்னொரு அலைக்கு வந்து, இந்த ஆற்றல் ஆற்றல் தான் மாறுதே தவிர தண்ணி அங்கேதான் இருக்கு, நடுக்கடல் தண்ணி இங்க வந்துடுறது இல்ல. அதை போல ரொம்ப அற்புதமா இத சொல்றாரு. இதுதான் சயின்ஸ். சிவஞான போதங்கிறது சயின்ஸ். இதுல என்ன சொல்றாரு? உதிக்கும் கடல் திரையே ஒத்து. ஏன் கடல் திரையை ஒத்துன்னு சொன்னார்னா, ஒண்ணு இன்னொன்னு தாக்குது இன்னொன்னு தாக்குது அப்படின்ற ஒரு குறிப்பு இருந்தாலும், அது வெளியிலே வந்து எடுத்த அந்த காட்சி உள்ளே போகின்ற போது புறக்கருவிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுது. புறக்கருவிங்கிற முதல் ஸ்டேஜ கிராஸ் பண்ண உடனே அடுத்த ஸ்டேஜ் அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்தை கிராஸ் பண்ணுது. அந்த கரணத்தை கிராஸ் பண்ண உடனேயே அது டைரக்டா போய் ஆன்மாவை சேர்ந்துருதான்னா அந்த ஆன்மாவை சேருது. ஆனா ஆன்மா அந்த நேரத்துல என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த ஸ்டேஜ்ல தான் அந்த காட்சி அனுபவம் கிடைக்கும். இன்னொன்னு, அந்த கடைசியில ஆன்மா அனுபவம் தான் கரெக்ட், காட்சியை பார்த்தாச்சு, புறக்கருவியில இருந்து அகக்கருவிக்கு போயிடுச்சு, அகக்கருவியில இருந்து ஆன்மாவுக்கு போயிடுச்சு. ஆன்மா இதை இன்பமாக அனுபவிக்கணுமா துன்பமா அனுபவிக்கணுமா, குவெஸ்டின் மார்க் இல்லையா? ஏன்னா எனக்கு இன்பமாக இருக்கின்ற காட்சி இவருக்கு துன்பமா இருக்கு, எனக்கு இன்பத்தை விளைவிக்கும் காட்சி இவருக்கு துன்பத்தை விளைவிக்குது. அப்ப இன்பத்தை விளைவிக்கும் காட்சி இன்னொருவருக்கு துன்பத்தை விளைவிக்குதுன்னு சொன்னா அப்ப எங்க வேறுபாடு? காட்சியில வேறுபாடு இல்ல, ஆன்மாவிலே எங்கேயோ வேறுபாடு நிகழ்கிறது. இன்னொரு லிங்க் கொண்டு வந்து அங்க இணைக்கிறார், அதுதாங்க ப்ராசஸ். அற்புதமான சிவஞான போதத்தினுடைய அற்புத ஒரு திருப்பாடு. இங்க என்ன வைக்கிறாருன்னு சொன்னா, இந்த ஆன்மா இங்கே அனுபவம் படுகின்ற பொழுது அது எந்த குணத்திலே நிற்கிறதோ அந்த நிலையிலே அது அனுபவம் பெறும். மூன்று குணங்கள்ல எந்த குணத்துல அது அங்க அந்த நேரத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டேட்டஸ் அது சாத்வீக குணமாக இருந்தால் காட்சி அனுபவம் இன்பமாக நிற்கும். ராஜச குணத்திலே அது இருந்தால் துன்பமாக இருக்கும். தாமத குணத்திலே இருந்தால் காட்சி மோகத்தை விளைவிக்கும். ஆக எதிலே இந்த ஆன்மா எந்த குணத்திலே நிற்கிறது, எந்த குணத்தை அது பற்றி இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த குணத்தினுடைய அடிப்படையிலே இந்த குணத்தை நிர்ணயிக்கும் மூன்று கரணங்களை அமைச்சார். இதுவரையிலும் புறக்கரணங்கள் மட்டும்தான் தெரிஞ்சது, ஏதோ கொஞ்சம் உள்ள போனவனே அந்த கரணம் நாலு இருக்குன்னு தெரிஞ்சது. இப்ப குணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மூன்று குணங்களை இதை பற்றுகின்ற பொழுது இந்த மூன்று குணங்களுக்கு அடிப்படையா ஒரு மூன்று கருவியை உள்ள வச்சார். அந்த கரணம் என்பது அந்த கரணமாக மட்டும் இல்லாமல் அதற்கு புற அந்த கரணம்னு பேரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா மனம் அகங்காரம் புத்தி சித்தம் என்பது புற அந்த கரணம். அந்த கரணத்திலேயே புற அந்த கரணம், இன்னொரு அக அந்த கரணம் இருக்குங்க. அந்த கரணம் மூன்று, கலை வித்தை அராக. இக அக அந்த கரணம் அந்த மூன்று, கலை வித்தை அராகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஆன்மாவை உந்தும். அப்ப ஆன்மாவானது எந்த குணத்திலே நிற்கிறதுன்னு பார்க்கணும். அதனாலதான் சொல்றாங்க ஆன்மாவானது என்ன குணத்துல இருக்கணும்னா எப்பவும் சத்துவ குணத்திலேயே இருக்கும். சத்துவ குணத்திலேயே இந்த ஆன்மா விளங்க வேண்டும், இதற்கு சத்துவ குணத்தை இந்த ஆன்மாவிற்கு விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அமைந்ததுதான் திருமுறைகளும் திருக்கோயில். திருமுறைகளை படிப்பதும் திருக்கோயில்களுக்கு நாம் செல்லுவதும் எதற்குன்னு சொன்னா எப்பொழுதும் சாத்வீக குணம், அதை ரொம்ப அற்புதமாக நடைமுறையிலே பயன்படுத்தியவர் மகாத்மா காந்தி. அகிம்சை என்கின்ற நிலை எப்ப வரும்னு கேட்டா ஒரு துன்பம் என்று சொல்லக்கூடிய துன்பம் வருகின்ற நிலையும் இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இன்பத்தை அனுபவிக்காமலும் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையிலே சாத்வீக நிலை என்று சொல்லக்கூடிய நிலைதான் அகிம்சை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளல் பெருமானுடைய அற்புத அந்த நிலையும் சாத்வீக குணம் என்று சொல்லுவதை நாம் மேன்மேலும் நாம் அதை நாம் நம்முடைய நடைமுறையில கொண்டு வரோம். அப்ப திருக்கோயிலுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது இந்த ரெண்டு குணமும் அப்படி ஒதுங்கிடும். வந்துருச்சுன்னு சொன்னா தப்பு. திருக்கோயிலினுடைய அடிப்படையே சாத்வீக குணத்தை இந்த ஆன்மாக்களுக்கு மேலும் மேலும் பெருக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான். என்பதை இப்ப சொன்ன அத்தனையும் ஒரு ஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அத்தனையும் பிழிந்து ஒரு சாரமாக கொடுக்கின்ற ஒரு பெரிய புராண திருப்பாடல். அப்பர் பெருமான் போய் திலையம்பெருமான் சன்னிதியில போய் நிக்கிறார். என்ன கேட்டார் பெருமான்? அப்பர் பெருமான் நிற்கும் போது என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு மறந்துடலாமா? அப்பர் பெருமான நினைச்ச உடனே இப்படி ஒரு திருக்குறிப்பு, இப்படி ஒரு பாடல், பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் அன்பு செய்கிறேன் என்னை நீ இகழ வேண்டாம்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட அற்புதமான திருப்பாடல் தில்லையம்பெருமான். சுந்தர பெருமான் முதன் முதலாக தில்லை தரிசனமானது நிகழ்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அமைக்கும் திருப்பாடல் வேற எங்கேயும் இல்ல. சிவஞான போதம் இப்ப சொன்னோம் இல்லையா, அத்தனையும் பிழிந்து சாரமாக கொடுக்கும் ஒரு திருப்பாடல். ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்ற திருப்பாடல் படிங்க. 31 பாடல் 106 தடுத்தாட் பண்ண போறோம்.
ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள, ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள,
அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக, இரண்டாவது அந்த கரணம் வந்துருச்சு. ப்ராசஸ் எப்படி வருதுன்னு அவரும் எப்படி அருமையா சொல்லிடுறாரு. அப்புறம் மூன்றாவது அனுபவம் நிகழ்கின்ற பொழுது அந்த அனுபவம் ஆனந்த எல்லையின் மகிழ்ச்சியில நிற்கின்ற அனுபவம் விளைந்தது. ஏன் என்பதாக சொன்னால் குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவீகமே ஆக நிற்க இந்த ஆன்மாவானது மாறிலா மகிழ்ச்சியிலே அது மலர்ந்தது என்கின்ற அற்புதத்தை அங்கே நம்முடைய பெரிய புராணத்திலே நான்காவது சூத்திரம் அப்படியே கரைச்சு கொண்டு வந்து அப்படி நிறுத்தினார். அப்படி மிக அற்புதமாக இந்த நிலை அனுபவ நிலையானது நிகழ்த்துகின்ற அந்த நிலையினை மிக நம்முடைய பெரிய புராணத்திலே சொன்னதை போல உயிருண்ணி 10:34 திருப்பதிகம் 6வது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான்
காட்டுகின்றார். உடலோ எனது உயிரும் புகுந்து
திருப்பாடல் இந்த திருப்பாடல். இந்த முதல் பாடல் திருஞான சம்பந்தரனுடைய இந்த முதல் திருப்பாடலை இதற்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஒரு திருப்பாடலோடு நம்ம இந்த வகுப்பினை அந்த முதல் திருப்பாடலுக்கு இணையாக அந்தனாக வந்த கோலம் அது குறிப்பு முதல் திருப்பாடல்ல. ஏன்னா அவரு நூல் தாங்கிய கோலம் அந்தன கோலம், அதே போல வெந்த வெண்கொடி பூசிய கோலம் அந்தனன் குருவாக வந்த கோலம். இரண்டாவது அம்மையோடு அவர் தனியா வரல, தனியாக வந்து நின்ற கோலம் அல்லது அம்மையோடு இணைந்த கோலம். இந்த ரெண்டும் என்ன செய்யும், அந்தனாகவும் அம்மையோடு வந்த கோலமும் இந்த இரண்டும் இணைந்த கோலம் என்ன செய்யும்னு சொன்னா திருவாசகம் 10வது பதிகம் 14வது திருப்பாடலோடு முதல் திருப்பாடலுக்கு உரிய திருவாசகத்தினுடைய சாரமாக சிவஞான போதத்தின் 4வது சூத்திரத்திற்கு உரிய ஒரு இலக்கணமாகவும் நாம் அமைத்துக் கொண்டு இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம். 10வது பதிகம் 14வது திருப்பாடல் திரு கோத்தும்பி. ஆனந்தம் பெற்றேன் அப்படிங்கிற குறிப்பு கூட அம்மா தந்தது உந்தன்னையில எடுத்து கொடுத்துருக்கேன், அதையும் சொல்லணும் அப்படின்னு. அந்தம் ஒன்று இல்லாத அந்த நிலை ஆனந்தத்தை அந்தமில் குணத்தார் அப்படின்ற நிலையில, அந்தமில் என்பது அடியார்கள் என்பவர்கள் அந்தமில் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அருட்கூத்து தரிசனத்தை அந்த இடத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குறிப்பு. அதை குறிப்பாக அமைத்து அந்தமில் குணத்தார் என்கின்ற நிலையிலே சாத்வீக குணத்திலே அவர்கள் இருந்து எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம் கூத்தினை அனுபவித்தாரோ அதை போல அந்தமில் குணத்தார் என்கின்ற நிலையிலே அந்தமில்லாத ஆனந்தத்தை விளைவிக்கும் நிலையிலே அடியார் பெருமக்கள் எல்லாம் சாத்வீக நிலையிலே இருந்து கட்சி ஏகம்பத்திலே வழிபாடு இயற்றுகின்றார்கள் என்கின்ற குறிப்பினை மிக அற்புதமாக அந்த அந்தமில் குணத்தார் என்கின்ற அந்த குறிப்பிலே அவர் அமைக்கின்றார். ஆக நம்முடைய கட்சி ஏகாம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கூத்தினை தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் சிந்திக்கின்ற வாய்ப்பினை அமைத்துக் கொள்வோம்.